SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
இன்னொரு அது அது தொடர்பாக ஒரு கேள்வி அப்படின்னா, இப்போ ஈழப்போரின் இறுதி கட்டத்தில் கலைஞர் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் என்ற ஒரு பார்வை பரவலாக ஈழ மக்கள் மத்தியில் உள்ளது. அப்படியான ஒரு பின்னணியில் உங்களை போன்ற தமிழ் அறிஞர்கள், கலைஞர் பெரிதும் மதிக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் நீங்கள் ஒருவர். நீங்கள் குறிப்பிட்டது போலவே நீங்களெல்லாம் சொல்லி கூட நிறுத்த முடியாமல் போனதே என்கிற ஒரு ஆதங்கம் எழுகிறதே இல்லையா?
இது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதாவது கலைஞர் நினைத்திருந்தால் போரை நிறுத்திருக்கலாம் என்பது எப்படி எனக்கு புரியல. அவர் என்ன இந்திய நாட்டு பிரதம அமைச்சரா என்னன்னு புரியல. அது எப்படி நிறுத்த முடியும்னு எனக்கு தோணல. ஏன் இப்படி விமர்சனம் வருதுன்னு தெரியல. ரெண்டாவது, இலங்கை தமிழர்கள் சாகட்டும், நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவர் கலைஞர் நினைச்சா அதை பத்தி நான் சொல்லவே விரும்பலை. இது வந்து அவருடைய எதிரிகள் செய்கின்ற விமர்சனம், புரியாமல் செய்கிற விமர்சனம். எனக்கு புரியவே இல்லை, இன்னும் புரியலை. அவர் எப்படி நினைத்திருந்தால்னா நினைக்காம இருந்தாரா? சரி, நினைச்சிருந்தால் எப்படி தடுத்திருக்க முடியும்? அதை சொல்லணும். சொல்லாமே விமர்சனம் பண்றாங்க.
வெளியேறி
காலியாவே போனாரு. அவரு அவரது விமர்சனம் ஒண்ணு வந்து அவர் வந்து உதவி செஞ்சாருன்னா அவருடைய அரசையே கலைச்சாங்க. அப்படி நீங்கினால் எப்படி போர் நிக்கும், எப்படி இலங்கை பிரச்சனை தீரும்? நான் இப்ப உங்களை கேக்குறேன்.
இல்ல, அதாவது இப்ப சொல்லப்படுற கருத்து எப்படின்னா, அவர் வந்து விலகி இருந்தால் அரசு வந்து காங்கிரஸ் அரசு கவிழ்ற வாய்ப்புகள் உருவாகிறது.
இல்ல இல்ல, உருவாகிற வாய்ப்பு இல்ல. அது தயாரா இருந்தாங்க. அது அதனால போர் நிற்கும் தெரியாது. வெளிநாட்டு உறவு கொள்கைகள் இருக்கிறதா மறந்துடுறாங்க. இந்திய அரசு வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாடு உணர்வுகளை மட்டும் வச்சு பாக்குற பிரச்சனை இல்ல. பல வெளிநாட்டு பிரச்சனைகள் இருக்காங்க. சீனாக்காரன் வந்து உட்காந்துருக்கான், பாகிஸ்தான் உட்காந்துருக்கிறான். இதெல்லாம் இந்திய நாடு வந்து அந்த வெளிநாட்டு உறவு கொள்கைகளில் பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால கலைஞர் நினைத்திருந்தாலும் ஆள் பவர்ஃபுல்லாக நினைச்சிருந்தா எப்படி போகிறத தடுத்துருக்க முடியும்? நினைக்கலேன்னு நினைக்கிறாங்களே, அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி அவர் நினைக்காமல் இருக்க முடியும்? தமிழ் இனம் அங்கே அழிந்து கொண்டிருக்கிறதுங்கிற கவலை அவருக்கு இல்லையா? என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியலை.
நீங்க வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக கட்டுரைகள் எழுதியிருக்கிறீங்க, சொல்லி வர்றீங்க. ஏன் அப்படியே வந்து நடிகர்கள் வந்து திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க?
அதாவது நடிகர்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பெரிய பேரறிஞர்கள், அரசியல் வித்தகர்கள், சமூக ஆர்வலர்கள், அவங்கெல்லாம் இருக்கிற பொழுது அவங்கள விட்டுட்டு இந்த சினிமா மோகம் பிடித்த பாமரர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களே, இது ஆரோக்கியமான முறை இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அவர்களுக்கு அரசியல் தெரியுமா, இல்லை நாட்டு பிரச்சனைகள் தெரியுமா, அதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனால் ஓட்டு போடுற பெரும்பாலான பாமர மக்கள் இந்த சினிமா மோகத்தில் நட்சத்திரங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இது எப்படி வரவேற்க முடியும்? ஒரு அறிஞர்களாக இருக்கிற நாம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் நான் அதை வெறுத்து எழுதியிருக்கேன்.
அடுத்ததாக, திரைப்படத்துறையை முற்றிலுமாக புறக்கணித்தவர் நீங்கள். அதாவது திரைப்படத்துறையில் நுழையக்கூடிய, பங்காற்றக்கூடிய அனைத்து தகுதிகளும், தகுதியை தாண்டிய திறமைகள் இருந்த போதிலும் அம்மி கொத்த சிற்பி எதற்கு என்று கேள்வி கேட்டவர் நீங்கள். நினைக்கிறீங்களா, அதாவது திரைப்படத்துறையில் வந்து பங்காற்றாமல் இருந்தது இப்போவும் நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
அல்லது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இந்த முடிவுக்கு நான் ரொம்பவும் உதவாக இருக்கேன். ஏன்னு சொன்னால், இப்போ இருக்கிற சினிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், குத்துப்பாட்டுங்கிறப்ப இல்லை அவ்வளோ அசிங்கமான பாட்டு எழுதுகிறாங்க. இப்போ எழுதி கொண்டுக்கிற எல்லாரும் இதை என்னால் எழுத முடியாது. இப்படி எழுதி பிழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாய் பிழைப்போகுது. தமிழையே கொலை செய்கிறான், தமிழை அசிங்க பண்ணுறான். இவ்வளோ ஆபாசமாக அவன் எழுதுறது நான் மேற்கோள் கூட காட்ட முடியாது. வியாபாரத்துக்கு மக்கள் விரும்புகிறான்னு இவனே சாராயம் விற்கிற கதையாக அவ்வளோ அசிங்கமான பாடல்கள் எழுதுகிறாங்க. அதெல்லாம் என்னால் எழுத முடியாது. அதுவும் இல்லாமல் இன்னொருத்தன் கருத்துக்கு நான் சொற்களை போட்டு எழுதுறது அந்த அது வியாபாரம், இந்த வியாபாரமே எனக்கு ஒத்து வராது. நான் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லுவேன், அதுக்கு ஒத்து வராது. அது ஒரு ஒரு மரியாதையான உலகம் அல்ல.
அதிகபட்ச பாராட்டு என்பதாக எதை நீங்கள் எடுக்கின்றீர்கள்? அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்றதை அதிகபட்ச பாராட்டாக எடுக்கின்றீர்களா? இதுவரை உங்களது கவிஞர் அல்லது ஒரு தத்துவார்த்த ரீதியாக கட்டுரை எழுதும் ஒரு அறிஞர் என்ற வகையில் அதிகபட்ச பாராட்டு என்பதாக உங்களுக்கு ஏற்படுகிறது?
எனக்கு, என்னை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லீமாக இருந்து தமிழ் இலக்கிய உலகத்தில் பெயர் பெறுவது என்பது கொஞ்சம் கடினமானது. பலவிதமான சிக்கல்கள் அதில் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நான் வந்து இன்றைக்கு தமிழ் மக்கள், உலகத் தமிழ் மக்கள் அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற ஒருவனாக இருக்கிறேன். ஏறத்தாழ தமிழர்கள் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் நான் அழைக்கப்பட்டு போயிருக்கிறேன். இதை விட ஒரு உயர்ந்த பாராட்டு உலகத்தில் வேறு யாருக்கும் இருக்க முடியாது. எனக்கு அது கிடைச்சிருக்கு. நோபல் பரிசை விட உயர்ந்ததை நான் நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை தமிழர்களாலும் நேசிக்கப்படுகிற ஒரு கவிஞனாக நான் இருக்கிறேன். இதை விட ஒரு பெரிய பாராட்டு வேறு எதுவும் இருக்க முடியும்னு நான் நினைக்கல.
மிக நன்றி கவிக்கு வைக்க அவர்களே.
நன்றி.
அதாவது என்ன ஆஸ்திரேலியா வந்து எங்களது வானொலி கூடம் வரை வந்து இந்த நேர்முகத்தை வழங்கினீர்கள். மிக்க நன்றி.
நானும் வந்து என்னுடைய கருத்துக்களை பரிமாற ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்ததற்காக இந்த வானொலிக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
ரத்தம் வெவ்வேறு நிறம் என்ற கவிதை இது குறித்த கவிக்கோவின் கருத்துக்கள். முதலில் கவிதை. கவிதையை வாசிக்கிறார் ஜனனி ஜெகன்மோகன் அவர்கள்.
அங்கே பிணங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன. நாம் எத்தனை விக்கெட்டுகள் விழுந்தன என்று விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே குண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. நாம் பட்டாசு வெடித்து பரவசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வேட்டையாடப்பட்டு கதறிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் வெள்ளி திரைகளுக்கு முன் விசில் அடித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா சீதையா என்று பட்டிமன்றம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வெளிச்சத்தின் விளைச்சலுக்கு ரத்தம் சொரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இருட்டு காடுகளுக்கு வேர்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் சயனைட் அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதரபானம் பருகிக் கொண்டிருக்கிறோம். இதில் வியப்பேதும் இல்லை. அவர்கள் கவரிமான்கள், நாம் கவரிகள். இதோ தேவ வேடம் போட்ட சாத்தான்கள் வேதம் ஓதுகின்றன. இதோ இரத்த பற்களை மறைத்த ஓநாய்கள் நீரை கலக்கிய பலியை ஆடுகளின் மீது சுமத்திக் கொண்டிருக்கின்றன. இதோ சித்தாந்த வித்துவான்கள் ஒப்பாரியில் ராகப்பிளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ வெள்ளை கொடி வியாபாரிகள் விதவைகளின் புடவைகளை உருவிக் கொண்டிருக்கிறார்கள். அன்று அசோகன் அனுப்பிய போதிமரக் கன்று ஆயுதங்கள் பூக்கின்றது. இன்று அசோக சக்கரத்தின் குருட்டு ஓட்டத்தில் கன்றுகளின் ரத்தம் பெருகிக் கொண்டிருக்கின்றது. தாய்ப்பசுவோ கவர்ச்சியான சுவரொட்டிகளை தின்று அசை போட்டுக் கொண்டிருக்கிறது.
ரத்தம் வெவ்வேறு நிறம். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கவிதை கேட்டோம். கவிதையை வாசித்தவர் ஜனனி ஜெகன்மோகன். இனி இந்த கவிதை குறித்த கவிக்கோவின் கருத்து.
தொடக்க காலத்திலிருந்த ஈழப் போராட்டத்தில் வந்து நான் ஈடுபட்டேன். இரண்டு முறை நிதி திரட்டியை கூட அனுப்பினேன். அந்த காலத்தில் எழுதப்பட்ட கவிதை தான் இது. தொடக்க காலம் ஈழப் போராட்டத்தினுடைய தொடக்க நிலையில் நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஜூனியர் உடனில் கட்டுரைகளாக, ஒரு நாடக வடிவத்தில், கவிதையாக எல்லாம் எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையில் தான் இந்த இது வந்திருக்குது. சுட்டுவரலில் இருக்கிற கவிதைன்னு நினைக்கிறேன், அந்த இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தொடக்க காலத்தில் ஈழப்போராட்டம் பற்றி எழுதின கவிதை இது. வேறு யாரும் எழுதினதான் எனக்கு தெரியலை.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.